السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال الله تبارك وتعالى من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن الذي كانوا يعملون وقال الله تبارك وتعالى إن هؤلاء يحبون العاجلة ويذرون وراءهم يوما ثقيلا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن رواه الترمذي. وعن سيدنا أنس بن مالك رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن الله تبارك وتعالى سائل عن كل راع عما استرعاه أحفظ أم ضيع حتى يسأل الرجل عن أهله رواه النسائي في سننه الكبرى وهو حديث حسن أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, அன்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டு இதன் மூலம் எமக்கு ஈருலகிலும் உயர்ந்த பாக்கியங்களை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது பேச்சை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களை படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்களே அமைத்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று கைவிடுவதற்கு பதிலாக உலகத்தில் நாம் வாழும்போது என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை தாய்மார்களை விடவும் கவனித்து அந்த ரப்பு செயல்படுத்தி தந்து கொண்டிருக்கிறான். நாளாந்தம் எங்களுக்கு தேவையான உணவு என்ன, நாளாந்தம் எங்களுக்கு தேவையான உடைகள் என்ன, எவ்வளவு காற்று எங்களுக்கு தேவை, எவ்வளவு தண்ணீர் எங்களுக்கு தேவை, எவ்வளவு இரக்கம் தேவை, யாருக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும், யாருடைய செல்வத்தை குறைக்க வேண்டும், யாரை கண்ணியப்படுத்த வேண்டும், யாருடைய கண்ணியத்தில் குறைவை சரிவை ஏற்படுத்த வேண்டும்,
இவைகள் அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாலாந்தம் அவன் போட்டிருக்கின்ற கலா கதிரிலே எதை முடிவு செய்தானோ அந்த திட்டங்களை நாலாந்தம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹாஃபிழ் இப்னு அல்-கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஏற்றுக்கொண்டவனும் தன்னை மறுத்தவனும் இவர்கள் அனைவர்களுக்கும் செய்கின்ற அந்த ஏற்பாடுகளை, எனது அடியாருக்கு அடுத்தது என்ன உணவு கொடுக்க வேண்டும், என்னுடைய அடியானை எப்படி பாதுகாக்க வேண்டும், எனது அடியானுடைய நோய்க்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும், இந்த திட்டமிடல்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளாந்தம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த காட்சியை ஒவ்வொரு அடியானும் பார்ப்பதற்காக அல்லாஹ் திரையை நீக்கம் செய்து எங்களை பார்க்க விடுவான் என்று சொன்னால், அல்லாஹ் மீது ஏற்படுகின்ற அன்பினால் மனிதனுடைய கல்வி கரைந்து போய்விடுவான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாய் பேசி தன்னுடைய தேவைகளை சொல்ல முடியாத குழந்தை, பசி என்றால் சொல்ல முடியாது, தாகம் என்றால் சொல்ல முடியாது, நோய் என்றதை சொல்ல முடியாது, ஆனால் அந்த குழந்தையினுடைய சைகைகளை பார்த்து தாய் ஏற்பாடு செய்கிறாள். இப்பொழுது குழந்தைக்கு பசி வந்திருக்கிறது, இப்பொழுது தாகம் வந்திருக்கிறது, இப்பொழுது தூக்கம் வந்திருக்கிறது, இப்பொழுது குழந்தைக்கு உடை மாற்ற வேண்டும், குழந்தையை விளையாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எப்படி ஒரு தாய் குழந்தையினுடைய சைகைகளை பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்கிறாளோ, இதை விடவும் பன்மடங்கு தனக்கு மாறு செய்கின்ற அடியாறுகளுக்கு கூட அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறானே, இந்த ஏற்பாட்டை பார்த்து அடியானுடைய உள்ளம் கரைந்து வைத்து விடும் என்று சொல்றான். அவ்வளவு ஏற்பாடுகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வகையிலே இந்த உலகத்திலே மக்களாகி எங்களை அல்லாஹ் படைத்து கொஞ்ச காலத்துக்கு வாழ வைத்திருக்கின்றான். கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைய இருக்கின்றோம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தை தேடும் விஷயத்தில் அரபிகள் அஜமிகள் என்று வித்தியாசம் கிடையாது, கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று வித்தியாசம் கிடையாது, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது, அரபு மொழி பேசுபவர்கள் அஜமி மொழி பேசுகிறவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது, அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என்று வித்தியாசம் கிடையாது. அனைத்து மக்களும் ஒரு விஷயத்தை தேடுகின்றார்கள், ஆனால் அந்த விஷயத்தை இன்னும் அடையவில்லை. அனைவர்களும் தேடக்கூடிய விஷயம் என்னவென்றால், நிம்மதியான வாழ்க்கை எங்கே கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை எங்கு கிடைக்கும், எங்கேயோ நிம்மதி கிடைக்கும் என்று அலைந்து திரிந்து பார்த்தோம், ஆனால் இன்னமும் எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கவில்லை. சம்பாதித்தால் நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம், பிரச்சினை அதிகரித்ததை தவிர பிரச்சினை குறைந்ததாக தெரியல. பதவிகளை அடைந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம், பதவிகளினால் இன்னும் தலையீடு கூடியதை தவிர எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கல. திருமணம் முடித்தால் உள்ளத்தில் ஒரு ராகத் உண்டாகும் என்று எதிர்பார்த்தோம், முடித்த பின்னால் வந்த கணவனினாலும் மனைவியாலும் பிரச்சினையை தவிர பிரச்சினை முடிந்ததாக இல்லை. எதிலே எல்லாம் நிம்மதியை தேடி போனோமோ அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். நிம்மதியை யார் எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற ஒரு ஏக்கம் தான் மக்களிடத்திலே காணப்படுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த கேள்விக்கு மிக சுருக்கமாகவே பதில் சொல்லுகிறான். முழு குர்ஆனும் இந்த பிரச்சனைக்குரிய விளக்கத்தையே பேசுகிறது. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இந்த பிரச்சனைக்கு விடையே கொடுக்கின்றது. என்ன பிரச்சனை, அதற்குரிய தீர்வு என்ன? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். மன் அமில ஸாலிஹம் மின் ذكرின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ்வுடைய எவ்வளவு அற்புதமான பேச்சு என்று பாருங்க, அல்லாஹ்வுடைய எவ்வளவு அற்புதமான பேச்சு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆண்களுடைய பிரச்சனைகள் முடிய வழியும் இதுதான், பெண்களுடைய பிரச்சனைகள் தீர வழியும் இதுதான். ஆண்களுக்கு வேறு வழி, பெண்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த வழியை விட்டுட்டு வேறு எந்த வழியில் முயற்சி செய்தாலும் கடைசியில் தோற்று போவீங்க. ஒரே ஒரு வழிதான். என்ன வழி அது? யாரிடத்தில் என்னை பற்றிய பூர்த்தியான நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வாகிய என்னை பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான் இருக்கிறதோ, அத்துடன் சாலிஹான நல்ல அமல்கள் இருக்கிறதோ, ஈமானும் சாலிஹான அமலும் இருந்தால் அவரை கபரில வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல, மக்களில் வலது கையிலே பட்டோலை கொடுப்பது மட்டுமல்ல, ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை வாங்கி தருவது மட்டுமல்ல, அவர்களுடைய ஹவுதுல் கௌசரில தண்ணீரை பெற்று தருவது மட்டுமல்ல, சிராத்துடைய பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து சுவர்க்கம் போவது மட்டுமல்ல, முதலாவது அவர்களுக்கு செய்து கொடுக்கிற ஏற்பாடு உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேன். அல்லாஹுடைய பேச்சு, இது ஒரு ஜனாதிபதியுடைய பேச்சல்ல, அமைச்சருடைய பேச்சல்ல, அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள விரிவுரையாளருடைய பேச்சல்ல, மன்னாதி மன்னனாகிய அல்லாஹுடைய பேச்சு. பல நுஹ்யி அன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தே ஆகுவோம். தக்கீதுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான், சந்தேகப்படவே வேண்டாம், ஈமான் சாலிஹான அமலுக்கு தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. அதே நேரம் இன்னொரு விஷயத்தை உறப்பு சொல்றான், அந்த விடயத்தை அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக சொல்லல, காவிர்களையும் சேர்த்து சொல்லல, அந்நியர்களையும் சேர்த்து சொல்லல, முஃமின்களை மாத்திரம் கூப்பிட்டு சொல்லுகிறான். உலகத்தில் உங்களுக்கு முன்னால ரெண்டு பொறுப்புகள் இருக்குது, ஒவ்வொரு ஆணும் இந்த பொறுப்பை விளங்கணும், ஒவ்வொரு பெண்ணும் இந்த பொறுப்பை விளங்கணும். இந்த ரெண்டு பொறுப்புக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். யாரும் கியாமத்தில் இந்த பொறுப்பில் இருந்து விலக முடியாது. என்ன பொறுப்பு? உலகத்தில் உள்ள முஃமினுக்குள்ள முதலாவது பொறுப்பு தன்னை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்றது. தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சியை செய்யறது. இரண்டாவது பொறுப்பு தன்னுடைய மனைவி தனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை நரகிலிருந்து பாதுகாப்பது. யாருடைய ஆர்டர்? நரகத்தை படைத்த அல்லாஹ் சொல்றான், நரகில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொண்டு வாங்க, அங்க வந்து முயற்சி செய்யவான. ஈமான் உள்ளவர்களே, யா யுஹன்னாஸ் என்று சொல்லல, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் என்று நம்பிக்கை உள்ளவர்களே, உங்களை நரகில் இருந்து பாதுகாத்துக்கோங்க, உங்களோட குடும்பத்தை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கோங்க. ஏன்? உலகத்தில் உள்ள எந்த ஒரு தண்டனையில் இருந்தும் நீங்க தப்பிக்க முடியும், அதுக்கு மேலாளுள்ள பெரியவரை போய் பிடிச்சு நீங்க தப்பிக்க முடியும், தண்டனை கொடுக்கிற ஜெயிலருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியும், மறுமையில நரகம் என்று முடிவு செய்யப்பட்டா தப்பிக்க முடியாது. நரகத்தை பச்சை வைக்கிறதே மனிதர்களை போட்டுத்தான். நரகத்தினுடைய எரிகொல்லிகள் மனிதர்களும், அவர்கள் எந்த கற்களை வணங்கினார்களோ அந்த வணங்கிய கற்களும் தான் நரகத்தில் எரியும் எரிகொல்லிகள். கற்களை நரகத்தில போடுறது கற்களை அதாவது செய்யவல்ல, கல்லு என்ன பாவம் செஞ்சிச்சு, கல்லு பாவம் செய்ததற்காக அல்ல, அதை வணங்கியவர்களை கேவலப்படுத்துவதற்காக அந்த கல்லையும் சேர்த்து அல்லாஹ் நரகத்திலே வீசுகின்றான். அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், நரகத்தில போய் உங்களுக்கு தண்டனை குறைஞ்சிடும் என்று நினைக்காதீங்க. நரகத்தில் உள்ள மலக்குகள் உங்களோட அழுகைய பார்த்து அடிய குறைச்சிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அங்க வச்சிருக்கிற மலக்குகளே இரக்கம் இல்லாதவர்கள், யாரோடையும் இறக்கப்பட மாட்டாங்க. எவ்வளவு கத்தினாலும் கதறினாலும் ஒப்பாரி வச்சாலும் கண்ணீர் அல்ல, இரத்த கண்ணீர் வடித்தாலும் உங்களை விடமாட்டார்கள். நரகிலே நியமிக்கப்பட்டுள்ள மலக்குகள் கடுமையான உள்ளம் உள்ளவர்கள், மனமும் கடுமை, தண்டனையும் கடுமை, ரொம்ப கடுமையாக நடக்கக்கூடிய மலக்குகளை வச்சிருக்கிறோம், அதில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டு வாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நரகில் இருந்து பாதுகாப்பதற்கும் எங்களை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் இதுவரை என்ன செய்திருக்கிறோம்? தொழில் செய்கிறோம், படித்திருக்கிறோம், உத்தியோகம் செய்திருக்கிறோம், பல மொழிகளில் பேசுகின்றோம், பல பதவிகளை வகிக்கின்றோம், மக்கள் ஊரிலே வசிக்கிறார்கள், கபருக்குள்ளும் இந்த மதிப்பு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் யாருக்கு இருக்கிறது? அதை காட்டித்தரத்தான் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்தார்கள். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் என்று சொன்னால் அவர்களுடைய அற்புதத்தை சொல்லி முடிக்க முடியாது. அது என்ன அற்புதம்? அவர்கள் செய்த அற்புதங்களில் மிக பிரமாண்டமான ஒரு அற்புதம் தான், திருத்த முடியாது என்று உலகம் கைவிரித்த ஒரு சமுதாயத்தை வானில் மின்னும் நட்சத்திரங்களாக மாற்றினார்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முயற்சி. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலக மக்களுடைய பார்வையில் ஒன்றும் தெரியாதவர். ஏன் மக்கள் ஒருவரை மதிப்பதற்கு படிப்பிருக்கிறான்னு பார்ப்பார்கள், எழுத தெரியுமான்னு பார்ப்பார்கள். அவரோ அதிசயம், எழுத தெரியாது உம்மி நபி, அந்நபியுல் உம்மி, எழுத தெரியாது வாசிக்க தெரியாது. குறைஞ்சது அனுப்பப்பட்ட மக்களாவது அட்வொகேட் உள்ளவங்களாக இருக்கக்கூடாதா? படிப்பிருக்க கூடாதா? படித்தவர்கள் பட்டதாரிகள் இல்லை, அனுப்பப்பட்ட சமுதாயத்திலும் பெரும்பாலானவர்கள் உம்மிகள், எழுத வாசிக்க தெரியாதவர்கள். ஹுவல்லதி பாஸஃபில் உம்மியீன், அல்லாஹ் அந்த ரசூலை அனுப்பினால் உம்மிகளுக்கு மத்தியில் வந்தவரும் எழுத வாசிக்க தெரியாதவர்கள், இருக்கின்ற சமுதாயமும் எழுத வாசிக்க தெரியாதவர்கள். பாரசீகம் அந்த காலத்தில் இருந்த பெரியோர் சாம்ராஜ்யம், ரோம் அந்த காலத்தில் இருந்த பெரியோர் சாம்ராஜ்யம், இவர்கள் பார்த்தார்கள் எப்படி இவர் திருத்த போறார். எழுத்தறிவில்லாதவர்கள், எழுத்தில் ஏதாவது கொடுத்து வாசிங்கன்னு சொல்லலாம், எழுத்தறிவில்லாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், இவர்களை எப்படி இவர் திருத்த போகிறார்? ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய தலையிலையும் படாத ஒரு சிலபஸ கொண்டு வந்து போட்டாங்க. யாருடைய தலையிலையும் படல, ஏன்? அது அல்லாஹ் தயாரித்த சிலபஸ், அல்லாஹ் தயாரித்து கொடுத்த சிலபஸ். அந்த சிலபஸ்ல வயது வித்தியாசம் கிடையாது, சிறுவர் படித்தாலும் வெற்றி பெறுவார், வாலிபர் படித்தாலும் வெற்றி பெறுவார், வயோதிபர் படித்தாலும் வெற்றி பெறுவார், நாளை கபருக்கு போக இருக்கிற ஒரு கிழவன் படித்தாலும் வெற்றி பெறுவான். அனைவர்களும் முன்னேறக்கூடிய ஒரு மாபெரிய சிலபஸை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார். இதைத்தான் சஹாபாக்கள் குறிப்பிடுறாங்க. இப்னு மாஜா ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது ஸஹீஹான ரிவாயத். சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு சொல்லல, அந்த கிதாபை படிங்க, இந்த கிதாபை ஓதுங்க, இந்த கிதாபுக்கு விளக்கம் சொல்லுங்க, அதை சொல்லல. எங்களுக்கு வந்து முதலாவது சொன்னாங்க, உங்களை படைச்ச அல்லாஹ் யார் என்று விளங்குங்க. முதலாவது எங்களை படிச்சு தந்த பாடம் ஈமான். எந்த அளவுக்கு நாங்க ஈமான படிச்சோம் என்றா, உலகத்திலே உள்ள மிக அதிசய சக்தி அல்லாஹுடைய கலாம் குர்ஆன், அறிவு கடல், உண்மையே உண்மை பேசும் வேதம், பொய் இல்லை, சந்தேகம் இல்லை, மாறுபாடு இல்லை. அந்த குர்ஆனை கூட இரண்டாவது தான் படிக்க வச்சாங்க. تعلمنا الايمان قبل ان نتعلم القران. قران قرانையே இரண்டாவது படிச்சு அடுத்ததுல எங்க போயிடும்? குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமானை கற்றுக்கொண்டோம். ஏன்? குர்ஆனை இறக்கினவன் யார் என்பதை படிக்காமல் குர்ஆனை படித்தால் குர்ஆனை மதிக்க மாட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த சிலபஸ், ஆண்களும் இந்த சிலபஸை படித்தார்கள், ஈமானை படித்தார்கள், பெண்களும் படித்தார்கள். ஏன்? மக்காவிலே நபித்துவம் கொடுக்கப்பட்ட உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வயதிலே நபித்துவம், 50 வயது பிந்தின பிறகுதான் தொழுகையே வந்துச்சு, அதுக்கும் பிறகுதான் நோன்பு, அதற்கும் பிறகுதான் ஜகாத், அதற்கும் எவ்வளவோ காலத்துக்கு பிறகுதான் ஹஜ்ஜி. ஏனைய பராயினுடைய சட்டங்கள், இன்னும் வியாபாரம் போன்ற சட்டங்கள் அனைத்தும் பின்னால வந்தது. ஆரம்ப 10 வருஷமும் முழு பேச்சும் அல்லாஹ பத்தி தான். படைத்த ரப்பு யார், அவரிடத்தில் உள்ள சக்தி என்ன? ஏன்? ரப்புடைய சக்தியை விளங்கினவன் தான் ரப்பிட போவான். எங்கட ரப்பு யார் என்று விளங்கினவன் தான் எங்கட ரப்பிட கையேந்துவான். ரப்பால வாங்க முடியும் என்று அறிந்தவன் தான் இரவில தூக்கத்தை குறைப்பான், இரவில சுஜூதில கண்ணீர் வடிப்பான், தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வான். இன்றைக்கு எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறதுன்னா, சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நடந்துள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஈமான படிச்சிருக்கிறோம் சாதாரணமாக, ஈமான தனியாக படிக்கல, ஈமான தனியாக படிக்கல, இதனால நாங்க வஸ்துக்களுக்கு பின்னால அலைந்து திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். பணத்தை நம்பி அதுக்கு பின்னால ஒரு கூட்டம், பதவிகளை நம்பி அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம், அழகான வீட்டை நம்பி அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம், உத்தியோகத்தை நம்பி அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம், தானும் அதில இறங்குறது, தன்னுடைய பிள்ளைகளையும் அதுக்கே விட்டுறாங்க, பிள்ளைகளையும் அந்த வழியிலே சின்ன வயசிலிருந்தே அனுப்பிடுறாங்க. இதால என்னாகுது என்றால், அல்லாஹ் அல்லாஹும் நபியும் என்று வாய் உதட்டால மட்டும் பேசுறோம், கல்வில இல்ல. அல்லாஹுடைய பேச்சு உதட்டில் இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு உதட்டில் இருக்குது, உள்ளத்தில வரல, உள்ளத்தில வரல. ஆனால் சஹாபா பெருமக்கள் அந்த சிலபஸ்ல படிச்சாங்க. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எங்கட அறிவையும் அவங்களோட அறிவையும் நீங்க அளந்து பார்க்கலாம். ஒரு சஹாபி இருந்தார், ஹுரைம் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா, புத்த புதிய முஸ்லீம், அப்பதான் கலிமாவை சொல்லி முஸ்லீமாக இருக்கிறார். மதீனாவில் மஸ்ஜிது நபவியில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அவர்கள் எதிர்காலத்தில் கிடைக்க போற வெற்றிகளை பத்தி பேசுறாங்க. எங்கட முஸ்லீம்கள் யமனை பிடிப்பாங்க, எங்கட முஸ்லீம்கள் மிஸ்ர எகிப்த பிடிப்பாங்க, எங்கட முஸ்லீம்கள் ஈராக்க பிடிப்பாங்க, எங்கட முஸ்லீம்கள் ஷாம பிடிப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே போறாங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களை போல ஆட்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா நாங்க என்ன நினைச்சிருப்போம். இன்றைக்கு சொல்றோம் முஹம்மது ரசூலுல்லா அன்பு முஹப்பத்து அவங்களோட உயிரை விட மேல், அவங்க செஞ்ச மாதிரி தியாகம் செய்வோம் என்றெல்லாம் சொல்றோம். இன்றைக்கு அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா என்ன நிலைமை என்று யோசிச்சுக்கோணும். நாங்க பார்த்திருப்போம் இத, இவர் எகித்த பிடிக்க போறதாக சொல்றாரு, அவருடைய வயிற்றிலே கல், சாப்பிட வழி இல்ல, பட்டினி, வயிற்றில் உள்ள சூட்டை அடைக்கிறதுக்காக வயிற்றில செங்கல் கட்டி இருக்கிறார். அவருடைய வீட்டில் உள்ள மனைவிமார்கள் மெசேஜ் கொடுக்கிறாங்க, தகவல் கொடுக்கிறாங்க, ஒரு தலைப்புற பார்த்தோம், இன்னொன்று பார்த்தோம், இன்னொன்று பார்த்தோம், ரெண்டு மாதம் பூர்த்தி எந்த ஒரு மனைவியின வீட்டிலையும் அடுப்பே பத்தல்ல. என்னம்மா சாப்பிட்டீங்க, ரெண்டு கருப்பை சாப்பிட்டோம், ஈச்சம்பழத்தை சாப்பிட்டோம், தண்ணீரை குடிச்சோம், சில நேரம் யாராவது பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஹதியாவாக, அந்த ஹதியாவுடைய பாலை குடித்துக் கொள்வோம். இவங்க எமனை பிடிக்க போறாங்களா? இதுதான் நாங்க படித்த படிப்பு சொல்லித்தரு, எங்கட அறிவு இதைத்தான் சொல்லித்தரும். நாங்க பார்க்கறது ஆயுதம் இருக்குதா, ஆட்கள் இருக்குதா, பலம் இருக்குதா, சக்தி இருக்குதா, இல்ல. அப்பதான் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார் ஹுரைம் இப்னு அவ்ஸ். இவர் எவ்வளவு தூரம் நம்பிக்கையில் ஆழ்ந்திருக்கிறார் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி வெற்றி அடைஞ்சு கொண்டு வந்து ஈராக் பக்கத்தில் ஹீரா என்று ஒரு ஊர் இருக்குது, செழிப்பான ஊர், அந்த ஊரையும் முஸ்லிம்களாகிய நீங்க பிடிப்பீங்க. அன்று பிடிக்கிறந்தக்கு அந்த ஹீராவுடைய ஒரு சீமாட்டி, ஒரு இளவரசி அழகான கோவேரி கழுதையில் ஏறி வந்து கொண்டிருப்பாள். அவளுடைய பேரு சீமா பித்து புக்கைலா, அழகான ஒரு பெண்ணாக வந்து கொண்டிருப்பாள் என்று சொல்லும் போது குறை ஒழும்பி நின்றார். யார் ரசூலல்லா, அந்த சீமா என்ற பெண்ணை எனக்கு தாங்களே என்றார். நாங்கெல்லாரும் வெற்றி அடைவோமான்னு யோசிக்கிற கட்டம், குறை வெற்றியும் அடைந்து பெண்ணையும் கேட்டுட்டார். இது நாங்க படித்த சிலபஸ், அது சஹாபாக்கள் படித்த சிலபஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறை உங்களுக்கு தேவையா, சீமாவை நீங்க எடுத்துக்கோங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலம், சரியா ஹீரா வந்த ஊர் கைப்பற்றப்படுகிறது, பிடிக்கப்படுகிறது. அதிலே இந்த குறைவென்ற சஹாபியும் இருக்கிறார், நீண்ட சரித்திரம், குறைவென்ற சஹாபியும் இருக்கிறார். சொன்னது போலவே அந்த சீமா வந்த பெண் கோவேரி கழுதையில் வந்து கொண்டிருக்கிறாள், அவளும் ஒரு கைதியாக பிடிக்கப்படுகிறாள். ஓடி போறார் குறை, சீமாவை பிடிச்சு கொள்றாரு. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, என்ன அநியாயம் அப்பா இது, ஒரு யுத்த கைதியை ஒருத்தர் எடுக்கிறதாக இருந்தால் அதுல சட்டம் என்ன, தளபதி அதை பங்கிட்டு கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் எடுக்கலாம், அதுக்கு முந்தி எடுத்தா அது களவா போயிடும், உள்ளாக போயிடும். சற்று நேரத்திலேயே அந்த சீமாவுடைய நானா வந்தார். அவர் பெரியோர் கோடீஸ்வரர், சீமாவுடைய சகோதரர் பெரியோர் கோடீஸ்வரர். கேட்டார், எங்களை தங்கச்சி யார்கிட்ட இருக்கிறது? அந்த குறைவ சஹாபிக்கு தான் கொடுத்திருக்கிறேன். குறைவை சந்திச்சு கேட்டார், எங்களை தங்கச்சி ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவ, நீங்க என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்க, நான் கொடுக்கிறேன், என் தங்கச்சிய விடுதலை செய்யுங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு, 100 × 10 தாங்க, 100 × 10 1000 ரூபா தாங்க கேட்டாரு, 1000 திர்ஹம், 100 × 10 1000 திர்ஹம் தாங்க. பெரியோர் கோடீஸ்வரனுக்கு 1000 பெரியோர் விஷயம் இல்ல, 1000 இழுத்து கொடுத்தார். சீமாவை மீட்டெடுத்துக் கொண்டு போனார். சஹாபாக்கள் சிரிச்சாங்க. அல்லாஹுடைய ரசூலுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி எடுத்து யுத்தம் செஞ்சு இந்த சீமாட்டி இந்த ராணிய பிடிச்சதுக்கு பிறகு 1000 ரூபா கூட்டு கொடுத்தீங்களே அப்பா அப்படின்னா, ஹதரத் குறையும் சொல்றாரு இங்கதான் கவனிக்க வேண்டிய இடம். 1000க்கு மேல எனக்கு கணக்கு தெரியாது, 1000க்கு மேல எனக்கு மெஸ் தெரியாது, என்ன தெரியாது, தெரிஞ்சிருந்தால் கூட கேட்டிருப்பேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, 1000 இல்ல, எங்களுக்கு 1000 கோடிய என்ன தெரியும், 1000 கோடிய பெருக்க தெரியும், 1000 கோடிய வகுக்க தெரியும், 1000 கோடிய சுருக்க தெரியும். ஆனால் நாங்க தோத்துட்டோம், 1001 என்ன தெரியாத குறைம் வெட்டி அடிச்சுட்டார். ஏன், ஹதரத்து குறைம் இடத்துல நம்பிக்கை இருக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாயால ஒரு சொல் வந்தால் அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய பேச்சு ஹக்கானது, நடந்தே ஆகும். நாங்க நடக்குமா, இன்னமும் க்வெஸ்சன் மார்க் தான், நடக்குமா, வெற்றியா, அந்த சுன்னத்துகளை பின்பற்றோடுமா? இது நாங்க படித்த சிலபஸ், அது சஹாபாக்கள் படித்த சிலபஸ். தாழ்லம்னல் ஈமான், அந்த தாழ்லமல் குர்ஆன், குர்ஆன படிக்க முன்னால ஈமான படிச்சோம், ஈமான் அவர்களை கொடுத்த பலன் தான் அது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையான ஒரு மூமினுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 360 நாளுமே அவர்களுடைய ரஹ்மத் கண்ணுக்கு தென்படும். ஒத்தர் என்னட்ட கேட்டாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் 12 பிறந்தும் இருக்கிறாங்க, வஃபாத் ஆகியும் இருக்கிறாங்க. பிறந்ததற்காக சந்தோஷத்தை கொண்டாடுவோமா, அல்லது வஃபாத் ஆனதற்காக துக்கத்தை அனுபவிப்போமா? நான் சொன்ன அவருக்கு பதில், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்தோஷம் எனக்கு ரபீஉல் அவ்வல் 12 மட்டுமல்ல, 360 நாளிலும் இருக்கக்கூடிய 518400 நிமிஷமும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சந்தோஷம் இருக்குது. இதுதான் முஃமின். கண்ணை மூடி தூங்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், எழும்பும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், சாப்பிடும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், குடிக்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், உடுக்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், கல்யாணம் நடத்தும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், பயணம் போகும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், வாகனத்தில் இருந்து இறங்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அர்த்தம் என்ன? அவங்க எப்படி செஞ்சாங்க அதை ஃபாலோ பண்றோம். அவங்க முன்னால நின்றா தான் ஃபாலோ பண்ணலாம், அவங்க முன்னால இருந்தா ஃபாலோ பண்ணலாம். அதை பின்பற்றினால் அல்லாஹுடைய விருப்பமே தான், சுவர்க்கமே தான், சந்தேகமே கிடையாது. இதனால் முஃமினுக்கு ஹஜ்ரத் ரசூலுடைய ரஹ்மத் வரையறுக்கப்படல, அவருடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த ரசூலுடைய ரஹ்மத் பிரதிபலிச்சு கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மறுபக்கம் பிள்ளைகளுடைய பொறுப்பை சிந்திங்க. பிள்ளைகளுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய அமானிதம், பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, மறுபக்கம் பெற்றோர்கள் பொறுப்பாளிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பின்னால உம்மமார் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுடைய அமானிதம் என்ன? ரப்பு இவங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க சொல்றான், நரகத்திலிருந்து பாதுகாக்க நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கிறீங்க? நரகிலிருந்து பாதுகாக்கணும் ஒரு கவலை உங்களுக்கு வந்துச்சா? கவலை வந்தா தானே திட்டம் போடுவீங்க. அந்த திட்டத்தை இதுவரைக்கும் எவ்வளவு செயல்படுத்தினீங்க? உங்களோட பிள்ளைகள்ல அப்படி ஒரு மாற்றம் ஒன்று தெரியுதா? உங்களோட பிள்ளைகளை வச்சு கொண்டு உம்மவும் பாப்பவும் என்ன பேசுறீங்க? பிள்ளைகளுக்கு எதை காட்டி உற்சாகப்படுத்துறீங்க? யார காட்டி உற்சாகப்படுத்துறீங்க? அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லாருக்கும் ஆசை இருக்குது புள்ளகள் சாலிகானவர்களாக வரணும். எல்லாருக்கும் ஆசை எங்க புள்ளகள் சாலிகளா வரணும், நல்ல புள்ளகளா வரணும். ஆனால் அதுக்கு வழிகாட்டத்தான் தயாரில்லை, வழிகாட்ட தயாரில்லை. மாங்க மரத்தை சரியாக பாதுகாக்காம மாங்க எதிர்பார்க்கலா? மாங்க மரத்தை நாட்டி விட்டாரு, அது எப்படியாவது வளர்ந்து வரட்டும், எங்களுக்கு காய் வந்தா போதும், இப்படி எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். அத மாடு தின்னலாம், ஆடு தின்னலாம், அது மழைக்கு அழிந்து போகலாம், காற்றுக்கு விழலாம். மாம்பழம் தேவை என்றால் அது வளர்ந்து ஒரு பக்குவத்துக்கு வரும் வரை பாதுகாக்கணும். இது மாதிரி குழந்தைகள் நல்லவர்களாக வரணுமா? ஒரு உம்மைக்கு குழந்தைய நல்லவர்களாக பார்க்கறதுக்கு ஆசையா? ஒரு வாப்பக்கு இந்த பிள்ளைய சாலிஹான ஒரு பிள்ளையா பார்க்கறதுக்கு ஆசையா? ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிக்கு வாங்க. அதுக்கு ஒரே வழி என்ன? குழந்தைகளை வச்சுக்கொண்டு வீட்டில அல்லாஹ பத்தி பேசுவோம். குழந்தைகளை வச்சுக்கொண்டு கபரை பத்தி பேசுவோம், மௌத்த பத்தி பேசுங்க, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுங்க, நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி உதவிகளை வாங்கினாங்கன்னு சொல்லிக் கொடுங்க. இந்த பேச்சுகள் தான் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஈமானம் உண்டாக்கும். நாங்க அதை இல்லையே கலக்கிற பிள்ளைகளுக்கு பேச்சு விளங்குற காலத்தில இருந்து அந்த ஹாஜியார் ஊட்டப்பார் எப்படி கட்டுகிறாரு, அவரோட மகனப்பார் அவர் எப்படி கார்ல ஓடுறாரு, அவங்களோட வீட்டுல நடந்த கல்யாண மித்திர சகன் அவங்களோட வீட்டுல பிள்ளைகள் இப்படி உடுத்து வந்தாங்க, அவரோட மகளுக்கு இப்படி காலப்பு போட்டினாங்க. நாங்க பேசுறதே துனியாவையும் துனியாவுடைய வஸ்துக்களையும். இதனால 10 வயசு ஆகிறமே பூர்த்தியான துனியாதாரியாக மாறிடுது எங்களை பிள்ளைகள். அதுக்கு பிறகு அவனை மார்க்கத்து திருப்புறது கஷ்டம், சிரமம். அவனை அல்லாஹோட தொடர் பார்க்கிறது கஷ்டம். முழுக்க முழுக்க துனியாவில பெரிய ஆடம்பரத்தோட வாழ்வோம் என்ற ஆசைதான் அவனுக்கு உண்டாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கவனமாக கேளுங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் வயசு புள்ளைகளை எப்படி கவனிச்சாங்கன்னு பாருங்க. தனக்கு ஆண் குழந்தைகள் இல்லை, எல்லாம் பருவ சின்ன குழந்தையிலே வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனால் அடுத்தவர்களுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தையாக பார்த்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தம்பி முறையும் தான் சாச்சாவின் மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, ஸஹீஹான ரிவாயத். ஒரு நாள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தன்னுடைய கழுதை அந்த வாகனத்துக்கு பின்னால உட்கார வச்சு கொண்டு போறாங்க. இந்த மோட்டார் பைக்ல போறோம், பின்னால் ஆளை உட்கார வச்சுட்டு இது போல போறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுக்கு வயது அப்பொழுது 6 அல்லது 7. அல்லாஹுடைய ரசூல் விரும்பினாங்க, 6 வயசுன்னா எத்தனா வகுப்பு? 1ஆம் ஆண்டுக்கு கூட பேசிக்க மாட்டார், 1ஆம் ஆண்டு அல்லது 2ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு அல்லது 2ஆம் ஆண்டு புள்ள. எங்கட வயசுல பார்த்தா இவரை பின்னால உட்கார வச்சுட்டு அல்லாஹுடைய ரசூல் பேசி பாக்குறாங்க. இப்னு அப்பாஸ், ஏ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸே, என்னது கவனமாக இருக்கிறாரான்னு பார்த்தாங்க. ஆம் யா ரசூலல்லா, நான் பின்னாலதான் இருக்கிறேன், நீங்க பேசுறத கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் வெக்கப்படுங்க. நாங்க ஒரு முறையாவது எங்கட புள்ளகளை வச்சுக்கொண்டு இதை பேசணுமா? இந்த புத்திமதியை எத்தின வாப்பமார் சொல்லி கொடுத்தாங்க, இந்த புத்திமதி எத்தின உம்மமார் சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளவுக்கும் சொல்றோம், ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத் என்கிறோம். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு முன்மாதிரியும் வெற்றி என்று பேசுறோம். ஆனால் எங்கட பிள்ளைகளுக்கு இதை நாம செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன பயம்? பிள்ளைகள் வளர்ற நேரம் என்ன பயம்? உங்களோட உள்ளங்களை தட்டி கேட்டு பாருங்க. பாப்பமாருக்கு என்ன பயம்? உம்மமாருக்கு என்ன பயம்? நாங்க இல்லாத காலத்தில் எங்கட பிள்ளைகள் பிச்சைக்காரனா பேசிருவாங்களா? எங்கட பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாம பிச்சை வாங்குவானா? எங்கட பிள்ளைகளுக்கு வீடு இல்லாம நாடோடியாக சுற்றுவானா? மக்களிடத்தில மரியாதை இல்லாம ஊரில கேவலப்பட்டு போக்கிரிகளாக போவானா? இதுதான் பெற்றோருக்குள்ள பயம். இந்த பயத்தை அடக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? புள்ளகளை கொண்டு வைத்து துனியாவுக்கு விற்கிறாங்க, துனியாவுக்கு அடகு வைக்கிறாங்க. எந்த இடத்துல ஆபத்தோ அங்க கொண்டு வைத்து புள்ளகளை போடுறாங்க திருந்துறதுக்கு. எவ்வளவு பெரிய மடத்தனம்! எங்களை நாசமாக போகுது புள்ளகள், அந்த இடத்துல கொண்டு வைத்து புள்ளகளை பள்ளி கொடுத்துட்டு புள்ளகள் திருந்திரத்தை எதிர்பார்க்கிறாங்க. நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. இதோட விளைவு தான் அந்த புள்ள வளர்ந்து வந்து எத்தனையோ வாப்பமான வீட்டிலிருந்து வெளியில போட்டிக்கிறாங்க, எத்தனையோ உம்மமான இவங்க முடங்கிக் கொண்டு வீட்டில் இருக்கிறதால் எங்களுக்கு பிரச்சனை, இவங்களோட மலச்சலங்களை எங்களுக்கு சுத்தம் பண்ணிடாது, வெளியில போடுங்கன்றாங்க. இந்த தென் மாகாணத்துக்குள்ள ஒரு ஊர், சில வாலிபர்கள் வந்தாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னால, சந்திச்சு சொன்னாங்க, மூளை பாருங்க, ஒரு ஒரு உம்மா இருக்கிறா, வயசுக்கு போய்த்தவ, அவட காதும் கேட்குது இல்ல, கண்ணால சரியா பார்க்கவும் முடியல, ஒரு மகள்ட வீட்டுல இருக்கிறா. அந்த மகள் சொல்றா, இவட வேலையில எனக்கு பார்க்கல, எனக்கு புள்ளகள் இருக்குது, கணவன் இருக்குது, வீட்டு வேலைகள் இருக்குது, அதனால இவோ எப்பவும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இதனால உம்மவ இரவு 12 மணி கொண்டு வந்து தங்கச்சிர வீட்டு முன்னுக்கு வீசிட்டு போயிட்டாங்க. இப்ப அவவும் 7ஆம் அடுத்து 2 நாள் வச்சு கொண்டிருந்துட்டு அவக்கு கஷ்டம், உம்மவ தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு தங்கச்சிர வீட்டுல அவ போட்டுட்டு போறா. ஒரு பொருளை போல, குப்பைய போல உம்மவ வீசுறாங்க. இவங்க எங்க வளர்ந்த புள்ளகள்? இவங்க முஸ்லீம்கள் இல்லையா? இப்படியான பழக்கம் இவங்கள்ட்ட எப்படி வந்துச்சு? யார் இந்த பழக்கத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? திருமணம் முடிச்சு கொடுத்தாலும் அவங்க மனைவியோட வாழ தெரியாது, மனைவிக்கு அடி, மனைவிக்கு உத, அவளுக்குரிய செலவுகளை கொடுக்கறது இல்ல, அவளுக்கு தேவையான ஹக்குகளை பயன்றது இல்ல, குடி போதை வஸ்துக்கள். நேத்தோட இடத்திலிருந்து போன் பண்றாங்க, நேத்து ஒரு பெண் அழுகிறா, அவ அட்வைஸ் கேட்கிறா, 2 பிள்ளையிட உமா, என் கணவர் 5 நேரம் தொழுகிறார், ஆனா இஷாவு புற குடிக்கிறார். 5 நேரம் தொழுவார விடாம, ஆனா இஷாபுரம் குடிச்சிடறாராம். நாங்க வீட்டுக்கு எடுக்கல அது அதிரத். இப்ப இவங்களோட சேர்ந்து வாழ்றதா அல்ல தலாக் சொல்றதா அட்வைஸ் பண்ணுங்க. அந்த பெண்ணிடத்தில் ஒரு ஜீன் இருக்குது, அல்லாஹோட பயம் இருக்குது, ஆனால் அவனுக்கு அல்லாஹோட பயம் இல்லை. இவங்க எல்லாரும் இப்படியாக படாதென்றுதான் கொண்டு வைத்து யஹூதி நசரானிகளுடைய கையில கொடுத்தாங்க. அவன் அல்லாஹா வளர்த்து தந்துட்டா நீங்க நினைச்சதுக்கு மறுபக்கமா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய இந்த பயத்துக்கு மருந்து சொல்லி தந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு சொல்லி கொடுத்தாங்க? 6 வயது நிரம்பியுள்ள சையதுனா இப்னு அப்பாஸுக்கு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ், அல்லா தந்த கடமைகளை பாதுகாரு, அல்லா உன்ன பாதுகாப்பார். யாரு சொல்றாங்க? 6 வயசு பிள்ளைக்கு. எங்கட 6 வயசு பிள்ளை புத்தி சொல்லுங்க பாப்போம். நாங்க சொல்லும் போதே சிரிப்பான், வாப்பட பேச கேட்டு கை கொண்டு சிரிப்பான். 6 வயது செய்யுதுனா இவன் அப்பான் எவ்வளவு பாரமான ஒரு வித்தை அவரிடம் நெஞ்சுக்குள்ள போடுறாங்க முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லா. சென்னாக உனக்கு தொழில் இல்லா போகாதென்று பயப்படாதே, பணம் இல்லாம போகாதென்று பயப்படாதே, சீரழிஞ்சு போவாய்ந்து பயப்படாதே, உனக்கு முழு பாதுகாப்பு இருக்குது. ஒரு கம்பெனியில ஜொப் எடுக்கிறதுல இல்ல, பெரியோர் ஸ்கூல்ல படிக்கிறது இல்ல, எங்கேயும் படி படிக்காம இரு, தொழில் எடு எடுக்காம இரு, அல்லாஹோட கட்டளைகளை நீ பாதுகாத்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாத்தா எங்க உனக்கு உதவி இறங்கணுமோ அல்லாஹ் உதவி இறக்குவான். அதோட சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க ஹதரத் இப்னு அப்பாஸ், எவ்வளவு அருமையான புத்தி, சுபஹானல்லாஹ், எவ்வளவு அருமை. இதை நினைச்சுதான் பெருமைப்படணும், கண்ணால கண்ணீர் போகணும். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே தொழுகையை மட்டுமல்ல, சில திக்ருகளை மட்டுமல்ல, சில துஆக்களை மட்டுமல்ல, ஒரு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைக்கு வழிகாட்டுற முறையை காட்டிட்டு தான் சொன்னாங்க. கை நீட்டி கேட்டா எவனிட்டும் கேட்காத, பிச்சை மட்டும் கேட்டு போகாத,
பணம் கேட்டு போகாதே, அதிகாரம் கேட்டு போகாதே, உனக்கு கேட்கோடுமா? 24 மணித்தியாலவும் ஒருத்தந்த கதவு தொடங்கிருக்கிறேன், அந்த ரப்புடைய கதவுக்கு முன்னால பிச்சை வாங்கி மனிதனிட்ட கையேந்தி போகாதே. இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, கேட்டா அல்லாஹ்ட கேளு. அல்லாஹ்ட கேளுன்னு சும்மா சொல்லல, அருமையா சொன்னாங்கல இஸ்அலில்லான்னு சொல்லி விட்டுறேன். இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, கேட்கவே ஓடுமென்றிருந்தால், கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளு. மூணாவது சொல்லிக் கொடுத்தாங்க, உனக்கு உதவிகள் தேவையா, நோயா, கடனா, பிரச்சனையா, ஸ்கூலுக்கு உனக்கு படிக்கிறதுக்கு ஏதும் தேவையா, கல்வி அறிவில குறைவா, அல்லாஹ்விடத்தில் உதவியை கேளு. நீ உதவி கோரினால் அல்லாஹ்விடத்தில் உதவி கோரு. அடுத்த விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் உள்ள அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ள ஒரு விஷயம், இன்னைக்கு ஏன் ஒத்தருக்கு ஒத்தரு பொறாம, ஏன் ஒத்தர மற்றவர் வெட்டுறாங்க, அவன் பிசினஸ் பார்த்து இவனுக்கு பொறாம, அவன் வீட்டை பார்த்து இவனுக்கு பொறாம, அவன் அதிகாரத்துக்கு வாரத்தை பார்த்து இவனுக்கு பொறாம, முஸ்லிம் முஸ்லிம வெட்டி கொள்றான், காபிர விடுங்க, முஸ்லிம் முஸ்லிம வெட்டி கொள்றான், அந்த வீடு இந்த வீட்டோட பொறாம, நான தம்பியோட பொறாம, சங்கத்தோட பொறாம, இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹுடைய கலா கதிரில நம்பிக்கை இல்லை. எனக்கு எழுதப்பட்டதை யாரும் தடுக்கல, அது எனக்கு வரும். அவனுக்கு எழுதப்பட்டதை நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நிறுத்த இயலாது. இந்த கொள்கை உள்ளத்தில இல்லை, அதனால பயம் எனக்கு வாரத்தை அவன் பிடுங்குவானோ. புஞ்சி உள்ளம், 6 வயசு உள்ளம், ஹதரத் இப்னு அப்பாஸ் கல்வியில இதே போட்டாங்க. வாலம் ஹதரத் இப்னு அப்பாஸ் பார்த்து, அறிஞ்சுகோ இப்னு அப்பாஸ், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தாரதாக முடிவு செஞ்சிருந்தால், பணம் தாரதே, ஒரு பெண்ணை தாரதே, அல்லது ஒரு அதிகாரத்தை தாரண்டே முடிவு செய்திருந்தால், முழு உலகமும் சேர்ந்து அதை தடுக்க நினைச்சாலும் தடுக்க இயலாம். ஹதரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் அல்லாஹ் உனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு முடிவு செஞ்சிட்டான், உனக்கு அந்த பதவி இல்ல, உனக்கு அந்த அந்தஸ்து இல்ல, உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்காது, முழு உலகமும் சேர்ந்து காசி போட்டு உன்னை தூக்க பார்த்தாலும் அவங்களால இயலாம். மலக்குமார்கள் எல்லாத்தையும் எழுதி பேனையே தூக்கிட்டாங்க, ஏடுகள் எல்லாம் மை காஞ்சி பைத்துட்டு கலா கதிர் தீர்மானம் ஆகியாச்சு. 6 வயசுல போட்ட இந்த தீனி, இந்த பதர் இருக்கிறே இந்த வித்து, இந்த மரத்தை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஹதரத் இப்னு அப்பாஸ்ல 10வது வயசுலே கண்டுட்டாங்க. மதீனாவை அசைச்சு போட்டது. 10 வயது சைதுனா இப்னு அப்பாஸுக்கு. சாட்சிய போய் சந்திக்கிறாரு, யாரு சாட்சி? உம்மோட தங்கச்சி ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதரத் ரசூலுடைய கடைசி மனைவி. போயிட்டு கேட்கிறார், சாட்சி உங்களோட வீட்டுல வந்து நான் ஒரு நாளைக்கு தங்கணும். அதுவும் எப்படி, எந்த டேட்ல முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்குவாங்களோ அன்னைக்கு தங்கணும், கணவனோட இருக்கிற நாள் தங்கணும். சாட்சி கேட்டா, ஏ மகனே, எங்களோட ஒரு புள்ள போயிட்டு கேட்குது சாட்சிட்ட, உங்களோட வீட்டுல டிராவே தங்கணும், ஏன் போயிட்டு கேட்பான்? உண்டோ அங்க ஒரு டிவி ஷோ ஒண்டிக்கும், அல்லது அங்க ஒரு ஏதாவது சாப்பாடு ஒன்று செஞ்சிருப்பாங்க, அல்லது அங்குள்ள கூட்டாளிமாரோட சேர்ந்து கைவார் அடிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு. 10 வயசு புள்ள சாட்சிட்டு அதைத்தான் கேட்கும். ஹஜரத் மைமூனா கேட்கிறாங்க, மகனே எதற்காக? புகாரியில முஸ்லீம்ல நிறைய இஸ்னாதுகள் இந்த சரித்திரம் இருக்கிறது. சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, பெரிய 40 வயசு ஆகல, 10 வயசு புள்ள, 10 வயசு இது மாதிரி சின்ன சொட்டு. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாவுடைய தஹஜ்ஜு தொழுகைய பார்க்கணும், வந்துச்சு காய். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாவுடைய தஹஜ்ஜு தொழுகைய, சுபஹ் தொழுகையோ முஹர் தொழுகையோ அஸ்ரோ அல்ல, அல்லாஹ்விடத்தில வாங்குற நேரம் தஹஜ்ஜு பின்னிரவு, அதை பார்க்கணும் நான். எனக்கு அல்லாஹ்விட்ட கேட்க சொன்னாங்க, கேட்கிற முறையே பார்க்கணுமே நான் காட்சி. மைமூனா ரலியல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுத்தான். ஒரு இரவு இவங்க கணவனும் மனைவியும் தூக்க மறுபக்கத்தில் செய்தனா இப்னு அப்பாஸ் தூங்குறது போல விழித்திருக்கிறார், தூங்கினால் வந்த காரியத்தை காண முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னிரவில தஹஜ்ஜுத்ல எழும்புறாங்க, உடனே மிஸ்வாக் செஞ்சாங்க, வுது செஞ்சாங்க, சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி ஐன் இன்னபி ஹல்கி சமாவாதி வல்லர் அந்த ஐன ஓதினாங்க, தொழுகைக்காக தக்பீர் கட்டினாங்க, இவரும் ஒழும்பினார், அதே போல செஞ்சார், பின்னால வந்து தக்பீர் கட்டினார். எங்கட 10 வயசு பிள்ளையோட இப்படி காணேமா, 10 வான 15 நேருமா, எத்தனை வீடுகள்ல 20 வயசு தஹஜ்ஜுத் வானம் சுபஹுக்காவது அவ்வளவு ஜமாத்து கிளம்பி போறானா? இல்ல. ஏன் காரணம், அந்த வித்த போட்டா தான் அந்த மரம் வரும், அந்த வித்த போட்டா அந்த மரம் வரும். நாங்க போடுறது அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார் அவரிட காட்சி இவரிட காட்சி அவன் பில்டிங் இவன் கார் இதுதான் எங்க பிள்ளைகள கல்வியில நிறைச்சிருக்குது. அதுக்குள்ள மாதிரி தேங்க மரம் வருகுது, அதுவும் கலட்டி தேங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமதியானதை போட்டாங்க, பொறுமதியானதை கண்டாங்க. இதனாலதான் நாங்க துனியாவுக்கு பின்னால அலைஞ்சு கேவலப்பட்டு தான் பதவிகளை எடுக்கணும். இன்னைக்கு எங்கட பிள்ளைகளை பாருங்க, எங்கட ஒரு பிள்ளைக்கு ஒரு ஊரை வழிநடத்துற தகமைக்கா லீடர்ஷிப் பண்ணு கொடுக்கறது, அதுல எவ்வளவு அடிதடி பொறாமப்பட்டு சுபஹானல்ல கோளைகள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களே மரண படுக்கையில் இருக்கிறாங்க, தலையில பெரிய ஒரு கெட்டு தலைவலியில போட்டு இருக்குது. சொன்னாங்க உஸாமா உடனடியாக ஒரு படையை தயார் செஞ்சு அந்த படைக்கு ஹஜரத் உஸாமாவை அமீரா போடுங்க, அவர் தலைவரா போடுங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் படையில பெரிய பெரிய முஹாஜிர் அன்சாரிகள் உள்ள மூத்தவங்க இருந்தாங்க. ஹஜரத் உஸாமாவை தான் தலைவரா போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸாமா ரலியல்லாஹு தஆலா நமக்கு வயது 17, வயது 3000 பேருக்கு தலைவராக நியமிக்கப்படுகிறார். சில பேர் குறை சொன்னாங்க, பெரியவங்களை வச்சுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பொடியில போட்டிருக்கிறது அமீராக ஏறினாங்க மிம்பருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தி வருகிறது, உஸாமாவை அமீரா போட்டதை யாரோ குற்றம் சொல்லாங்களா? உங்களே தெரியவே கூட வாப்பதாரி ஜெயித் இப்னு ஹாரிசா பல யுத்தங்களில் தலைவராக போனவர், அவருடைய மகன் தான் இவர், இவரும் அதுக்கு தகுதியுள்ளவர். யாராவது இவரை குறை சொன்னா, இவங்கட வாப்பாவை குறை சொல்றது போல, இவங்கட வாப்பாவை யாராவது குறை சொன்னா என்ன குறை சொல்றது போல மிம்பர்லேயும் திறங்கிட்டான். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த படை அப்படியே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சான். எங்க பயணம், 1000 கிலோமீட்டர் கண்டல ஜோர்டான்ல உப்பி என்ற இடத்துல நடக்குது, அந்த இடத்துல நடக்குது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் எதிரிகள், 3000 பேர் எடுத்துக்கொண்டு பேசிருக்கிறார், 2.5 லட்சம் பேரோட மோதிரத்துக்கு அந்த 2.5 லட்சம் பேருக்கு முன்னால் ரொம்ப புத்திசாலித்தனமான திட்டங்களை தீட்டி அவர்களை பயமுறுத்தி விரட்டினதுக்கு பின்னால 3000 பேரையும் திருப்பி கொண்டு வந்தாங்க. மதீனா வாசிகளை கூட்டி கொண்டு பேசி முஆனக்கா செஞ்சு ஹஜ்ரத் அபூபக்கர் உள்ள கூட்டிக்கொண்டு வந்தாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களை 17 வயது சிறுவன் 3000 பேருக்கு லீடராக போயிட்டு 2.5 லட்சம் பேரை விரட்டி அடிக்கிறார். என்றா ஹஜரத் உஸாமா படிச்ச அந்த கேம்பஸ் பேர் என்ன? அவர் இந்த தகமையை பென்டகன்லயா படிச்சாரு அல்லது எந்த கேம்ப்ல போயிட்டு படிச்சாரு? எந்த கேம்புக்கும் போகல, எளிமையான குடிசை மஸ்ஜிது நபவியில் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால உட்கார்ந்து படிச்ச படிப்புகள் தான் இந்த தைரியத்தை கொடுத்தது. ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலிருந்து எல்லா பெற்றோர்களும் ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க திருப்தி காணவானம், திருப்தி காணவானம், நாங்க எங்கட பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம் ஒரு சரியான திருப்தி காணவானம். 100 இல்ல 1000 முறைக்கு மேல திரும்ப திரும்ப மீள் பரிசீலனை செய்யுங்க, பிள்ளைகளை இன்னமும் ஒழுக்கமா வளர்க்கல, இன்னமும் புள்ளகளை ஒழுங்கா வளர்க்கல. இந்த புள்ள ஒழுங்கா வளர்ந்திருந்தால் 3 மணிக்கு தஹஜ்ஜுத்தில் என்ன புள்ள அழணும், அப்பதான் நம் பிள்ளை ஒழுங்காக வளர்த்திக்கும், அல்லாஹுக்கு முன்னால் அழணும். இந்த முறையை உருவாக்கல்ல, வெளும் துனியாவுடைய பணத்தையும் காட்சிகளையும் சொத்துக்களை மட்டும் புள்ளகளை காட்டி கொடுத்தீங்க. அதோட முடிவு என்ன தெரியுமா?
யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துனியாவை கையில கொடுத்துட்டு போறாங்களோ பிள்ளைகளை பிச்சைக்காரனாக்க போறாங்க. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டிட்டு பிள்ளைகளுக்கு அதை காட்டி கொடுக்கிறாங்களோ பிள்ளைகளை சீமாங்களாக ஆக்க போறாங்க. காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வருஷம் 4 மாசம் உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. இஸ்லாமிய கிலாபத் செஞ்சாங்க. அல் கலீஃபத்துல் அதில், நீதமான ஆட்சியை உலகத்தில் நடத்தவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருக்கு ஆட்சி கிடைச்சதும் ஒரு ஆச்சரியமான வலை. அவருடைய முந்திய மனைவி பாத்திமா பின்த் அப்துல் மலிக், அவருடைய அந்த மனைவியின் சகோதரன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் சக்கராத்தில் இருக்கிற நேரம் யோசிக்கிறாரு, எனக்கு பிறகு யார கலீஃபாவாக போடலாம். அவருடைய தம்பி ஹிஷாமும் இருக்கிறார். ஹிஷாம போடுறதை விட மச்சான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் போடுவோம், ஆனால் அவரை ஒரே அடியா போட்டா பிரச்சனை வரும். அதனால போலீஸ் தலைவரை கூப்பிட்டு சொன்னாரு, பாதுகாப்பு பிரிவு தலைவரை, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அடுத்த அமீர், அவருக்கு பிறகு என் தம்பி ஹிஷாம், ஆனால் இந்த லெட்டரை நீ வாசிக்கணும், நான் மௌத்தாகி அடக்கினதும் பிறகு. ஜனாசா அடக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லா மக்களும் ஹலீபாவை தெரிவு செய்யறதுக்காக பையத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நாங்க ஓட் பண்ணி ஜனாதிபதி தெரிவு செய்யறோம், அந்த காலத்துல பையத் மூலம் தெரிவு செய்வாங்க. இப்ப போலீஸ் தலைவர் வாசிக்கிறார், அடுத்த ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ். ரெண்டு புறத்தால சத்தம் வந்துச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரு சொன்னது? உமர் இப்னு அப்துல் அசீஸும் சொன்னாரு, ஹிஷாமும் சொன்னாரு. ஆனால் ரெண்டு பேரும் சொன்ன நோக்கம் வித்தியாசம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னது, இந்த பாரிய பொறுப்பு உம்மத்துடைய பொறுப்பு, பதவி ஒன்று வார நேரம் பெருமைதான், அதுக்கு கியாமத்துல பதில் சொல்லத்துலதான் முடி உகரும். பதவி எடுக்கிறது இல்லாச்சு, பதவியை பத்தி விசாரிக்கிற நேரம் தான் மாட்டிக்கொள்வோம். இந்த பொறுப்பு எனக்கு தந்தா முசீபத்தே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கத்தினார். ஹிஷாம் இன்னா லில்லா சொன்னதே, எனக்கு வர வேண்டிய பதவி அவருக்கு கொடுத்துட்டாங்களே, நான் பேராசையில இன்னா லில்லா சொன்னான். முடிவு என்ன ஆச்சு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 திருமணம் 13 14 புள்ளைகள், 4 கல்யாணம் முடிச்சாக 14 பிள்ளைகள், 11 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். இவரை பத்தி ஹாஃபிஸ் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு தனி சரித்திர நூல் எழுதி இருக்கிறார். இப்னு ஜௌசி குறிப்பிடுறாங்க, எனக்கு மன்சூர் என்ற நபர் சொன்னார், என்ன சொல்றார்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகிற நேரம் அவருடைய முழு சொத்துடைய பெருமதி 17 தீனார், 17 தங்க காசி, 20 தீனார் இருந்தால் தான் ஜகாத்தே கடமை. அவருடைய சொத்துடைய பெருமதியே 17 தீனார். அதுலயும் என்ன, கஃபன் செய்ய குளிப்பாட்டுறதுக்கு கபரு தோன்றதுக்கு 5 தீனார் போச்சு. கபருக்கு இடம் வாங்கணும், ஈரோப்பில் வாங்குறது போல இடம் வாங்கணும் அந்த காலத்தில், அதுக்கு 2 தீனார். அடக்கிறதுக்கு 7 போச்சு, பேலன்ஸ் இருக்குது 10 தீனார். தீனார திருகத்துக்கு பெறத்தினாங்க, வெள்ளியாக மாத்தினாங்க. ஒரு புள்ளைக்கு 11 தீனார் கிடைச்சு, திருகம் கிடைச்சு. 10 தீனார் திருகமா பெரட்டினால், வெள்ளி காசா பெரட்டினால், ஒவ்வொரு புள்ளைக்கு 11 திருகம், 11 ரூபாய் கொடுத்தமா. இதே நேரம் மறுபக்கம் அவரோட மச்சான் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், இவருடைய அவர் மௌத்தாகிற நேரம் புள்ளைகள சொத்து லட்சக்கணக்கான தங்கம், ஒவ்வொரு புள்ளைக்கும் லட்சம் தங்கம் அவருக்கும் கிடைச்சு. அவருக்கும் சரியா 11 ஆம்பளை புள்ள. மன்சூர் சொல்றாரு, ஒரு காலத்துல நான் பார்த்தேன், இஸ்லாமிய வரலாற்றில அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்யறதுக்காக செலவு செய்ய வேண்டிய தேவை வந்துச்சு. அறிவிப்பு கொடுத்தாங்க, செலவு செய்யுங்க. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகன் ஒரு நாள் மட்டும் 100 குதிரையை அல்லாஹுடைய பாதையில கொடுத்தாரு. ஒரு குதிரை என்றது ஒரு பென்ஸ் கார் மாதிரி, ஒரு ஒட்டகமே இன்னைக்கு 50,000, குதிரையிட வரை என்ன, ஒரு குதிரையை 1 லட்சம் என்று வச்சா 100 குதிரைக்கு 1 கோடி, 1 கோடி ரூபா ஒரு நாள் செலவு. வாப்ப கொடுத்த சொத்து 10 ரூபா, 10 ரூபா வெள்ள கொடுத்த வாப்ப அல்லாஹோட நம்பிக்கையை கொடுத்தார், வாப்ப ஹலால தின்ன கொடுத்தார், தேவை வந்தா அல்லாஹ்கிட்ட கேளு அழுகிற நேரத்தை காட்டி கொடுத்தார், அழுகிற முறையை காட்டி கொடுத்தார், யாரையிட்ட கேட்கணும் என்று காட்டி கொடுத்தார்.
இப்ப வாப்பட மௌத்துக்கு பிறகு 100 குதிரைகளை புள்ள கொடுக்குது சொல்றாரு மன்சூர். அதே நேரம் இன்னொரு கட்டத்துல கண்டன அந்த ஹிஷாமோட ஒரு மகனே கண்டன, அவருக்கு யாரோ சதக்காட சல்லிய கையில பொத்திட்டு போறாரு, பிச்சை வாங்குறாரு, வாப்ப லட்சம் கையில கொடுத்துட்டு போனாரு. அல்லாஹ காட்டி கொடுக்கல, அல்லாஹுட்ட அழுகிற நேரத்தை காட்டி கொடுக்கல, அல்லாஹுட்ட அழுகிற முறையை காட்டி கொடுக்கல. கடையால் எடுக்கலாம், உத்தியோகத்தால் எடுக்கலாம், படிப்பால் எடுக்கலாம், அங்கல எடுக்கலாம், இங்கல எடுக்கலாம், அதெல்லாம் தடவட்ட உடனே அவன் பிச்சைக்காரன். இவரு காட்டி கொடுத்தது 24 அவரும் எப்பவும் திறந்திருக்கிற கதவை, அவரு காட்டி கொடுத்தது கொஞ்ச நாளையில மூடிப்படுற கதவை. துனியாவை காட்டி கொடுறவங்க லொஸ்டாகிற கடையை காட்டி கொடுக்கிறாங்க, தீன காட்டி கொடுக்கிறவங்க 24 அவர் திறக்கிற கடையை காட்டி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த வகையில நாம் அனைவர்களும் சிந்திப்போம், நாங்க அந்நியவர்களை போல அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி அவனும் இவனும் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றாக தேடுவோம் அவங்களோட வாழ்க்கையில, அதை எங்களோட வாழ்க்கையாக மாற்றுவோம். ஈருலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் வெற்றிகளை நசீவாக்குவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.